புகழேணி. இன்றைய நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற ஹரிகதை கலைஞர் திரு எம்.ஆர். விஜயராகவாச்சாரியாருடன் நேர்முக உரையாடல் கேட்கலாம்.
வணக்கம் திரு எம்.ஆர். விஜயராகவாச்சாரியார் அவர்களே.
வணக்கம் திரு சுப்பிரமணியன் அவர்களே.
உங்களை ஒரு சிறந்த ஹரிகதை நிகழ்த்தக்கூடிய பெரியவர்னும், இந்த ஹரிகதை நிகழ்ச்சி செய்கிறதுல உங்களுக்கே ஒரு தனியான ஒரு இடம் உண்டு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கக்கூடிய அளவுல ஒரு பெருமை உங்களுக்கு உண்டு. உங்களுடைய அனுபவங்கள் கேட்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினையாகவும் சிறந்த கருத்துக்களை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றின பல விவரங்களை நீங்க இந்த நிகழ்ச்சியில சொல்லணும். இந்த ஹரிகதை செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? எந்த வயசு முதலா இந்த நிகழ்ச்சியில் நீங்க ஈடுபட்டீங்க அப்படிங்கிற விவரத்தை கொஞ்சம் முதல்ல சொல்லுங்களேன்.
இந்த ஹரிகதை செய்து எங்க தகப்பனாரே தொழிலாக சென்றிருந்தார். சிதம்பரம் சிறுங்காச்சாரியார் ஒரு பெரிய மகாவித்வானவர். அந்த நாளில் ஒரு பெரிய ஹரிகதா நிபுணர். அவர் அதை அனுசரித்து தான் நானும் செய்யணும்னு ஆசைப்பட்டது. பரம்பரையாக வந்த வித்தியாச்சே அது முன்பாக செய்யலாமேன்னு ஆசைப்பட்டேன். நான் அதை 34 வயசுலேயே பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த ஹரிகதை.
ஓஹோ,
அதுவரை படிச்சுட்டேன், கல்லூரி படிப்புகள்லாம் இருந்தது. நான் ஹரிகதையை தனியாக பண்ண ஆரம்பித்து இது ஒரு தனி ஆர்டிஸ்டாக தான் போனது. 1935
ஹரிகதை வழிமுறைகள் உங்களுடைய இளமை காலத்துல, அதாவது நீங்க இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட வச்சுக்கலாமே,
இருக்கலாம்,
எப்படி இருந்தது? அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சியில இப்போ எப்படி இருக்கு? இதுல நீங்க நினைச்சு செய்த மாற்றங்கள் அல்லது புதுமைன்னு ஏதாவது சொல்லலாமா?
இதுல ரொம்ப பழைய நாள்ல இருந்த தலைமை ஹரிகதைக்கு வேணுங்கிற பாட்டுகளையோ பேச்சுக்களையோ அதெல்லாத்தையும் எழுதி வச்சுருந்து பாவா, அதை வச்சுருந்தே பார்க்காத நோட்டு பண்ணி சொல்லி விடுவான். சுதந்திரமா படிப்பு இருக்கிறவா ரொம்ப அபூர்வமா இருக்கும். அதுல சுதந்திரமா நல்ல பெரும் படிப்பாளிகளால ஒரு சிலர் வந்தாப்போ, அதுக்கு எவ்வளவு படித்தாலும் போறாது, எத்தனை பாஷையில கத்துனாலும் பத்தாது. சமஸ்கிருதம், தமிழ், மகாராஷ்டிரம், தெலுங்கு, ஹிந்தி, இந்த பாஷைகள்லாம் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு ஹரிகதைக்கு வேணுங்கிறது ரொம்ப தேவை. சங்கீதம் நிறைய வேணும், நல்ல சங்கீதம் வேணும்.
இப்போ உங்களுக்கு இசைத்துறையில உள்ள ஈடுபாடும் இசை பயிற்சி, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன்.
நான் பாலியத்திலேயே பள்ளிக்கூடத்தை சேர்ச்சியே இந்த சங்கீதத்தையும் சேர்த்துதான்
கத்துனேன்.
சங்கீதத்துல சரிகமபாசா ஆனா ரெண்டும் ஒன்னாதான் கத்துனேன்னா. சின்ன பாலிய சின்ன பிள்ளையில இருந்தே நான் சங்கீதம் கத்துனோம். அந்த நாள்ல சுந்தர பிள்ளைன்னு ஒரு பெரிய மேதாவி சங்கீத வித்வான் இருந்தார். அவர் எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. குழந்தைகள் சின்ன இந்த சரளிலங்கார பிள்ளையார் கீதம், இந்த வரணும், இந்த இது எல்லாத்தையும் சொல்லி சுரஞானம் உண்டாகிற வரையில் அவர்கிட்ட தான் நான் சொல்லிட்டேன். அது என் பள்ளிக்கூடத்து படிப்பு கெடுக்காது, நான் அதை கெடுத்துக்க மாட்டேன். அப்ப இதுக்கு இடம் கொடுப்பேன், அதுக்கு இடம் கொடுப்பேன். எங்க அப்பாவோட கூட ரெண்டு பேர் பாடிட்டு இருந்தான். இந்த உமையாபுரம் சுந்தரபாதர் பேரா வாழ்றாரும், தியாகராஜருடைய டைரக்ட் டிசைபிள் பரம்பரை வாழ்றாரும்.
அப்படியா?
அவர் ரெண்டு பேரும் அடிக்கடி என் காத்திலேயே இருந்ததுனால நாங்க குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய கீர்த்தனைகள் பாடுறதுக்கு வாய்ப்பு வந்தது. அருணாச்சல கவிராயர் கவிபூஜர் பாரதியர் பாடினாருன்னா அவருடைய டியூன் என்னவோ, அவ எப்படி அமைச்சிருப்பாளோ, அவ அண்ணன் என்னவோ, அது அந்த மாதிரி அமைச்சு தான் பாட தெரியும் எனக்கு. அப்படி கத்துனா அது குழந்தையில வந்து சின்ன பருவத்திலேயே நல்ல சுறுசுறுப்பான பருவத்துல படிச்சாச்சு. அது
ஹரிகதை நிகழ்த்திருந்த பல அந்த காலத்து பெரியவங்களை நீங்க சந்திச்சிருக்கிறது?
நிறைய பாத்திருக்கேன்.
அதுல ஏதாவது குறிப்பிட்ட நினைவுகள் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா?
பஞ்சாபி சாஸ்திரி தெரியும் எனக்கு, மாங்குடி சேர்ந்த சூலவங்கலம் வைந்தாத அவரு தெரியும். ரொம்ப பெரிய ஜீனியஸ் எல்லாம் இருந்தா அவ கதையெல்லாம் கேட்டிருக்கேன். ஒருத்தர்கிட்ட ஒன்னு இருக்கும், ஒருத்தர்கிட்ட டான்ஸ் இருக்கும், ஒருத்தர்கிட்ட பாட்டு இருக்கும், ஒருத்தர்கிட்ட நிறைய சமஸ்கிருதம் இருக்கும், ஒருத்தர்கிட்ட சமஸ்கிருதமே இருக்காது. ஒருத்தர் கதை பண்ணுவார். அவளுக்கு எல்லாம் மார்க்கெட் நன்னா தான் ஓடிட்டு இருந்தது. அப்போ என்னுடைய பால்யத்துல ஹரிகதைக்கு நல்ல வேல்யூ, நல்ல மார்க்கெட். கச்சேரி 10 இடத்துல நடந்ததுன்னா 20 இடத்துல ஹரிகதை நடக்கும். கல்யாணங்கள்ல கூட 4 நாளைக்கு பண்ணாலும்னா 4 நாளைக்கு சங்கீத கச்சேரி இருக்காது, 1 நாளைக்கு ஹரிகதை டெஃபினட்டா இருக்கும். ரெண்டு பேர் பின்னால பாடுவா, ஒருத்தன் பட்டவாதி இருக்கும், ஏக ரகலையா இருக்கும் அந்த கதையை அந்த நாள்ல. அது அட்டாசம் எல்லாரும் உட்கார்ந்தாள்னா அது முடிகிற வரையில் எழுந்திருக்க மாட்டான். அவ்வளவு சைலன்ஸ் தான் கேப்பா. 3 மணி 4 மணி நேரங்கள்லாம் நடக்கும். நானே 4 மணி நேரம் கதை பண்ணிருக்கேன்.
இப்ப அந்த ஹரிகதைக்குன்னு நிறைய பாடல்கள்லாம் வேண்டியிருக்கும் இல்லையா?
வேணும்.
அது நீங்களே பாடல்கள் எழுதுறது உண்டா இல்ல வேற எந்த மாதிரியான சாகித்யங்கள்லாம் நீங்க சேர்த்துக்கிறது உண்டா?
ஹரிகதைக்குன்னு மகாராஷ்டிரத்தில் நிறைய சாகித்யங்கள் உண்டு. ஸ்லோகங்கள், பாட்டுகள் எல்லாம் உண்டு. சின்ன சின்ன பாட்டுகள் இருக்கும். அதை பேஸ் பண்ணிட்டு தான் பழைய நாள்ல இவெல்லாம் ஹரிகதையே பண்ணா. அந்த மகாராஷ்டிர பாட்டுகளை கையில வச்சுக்கிட்டுதான் அத வந்து அவளுக்கு பாஷாஞானம் இல்லாதையே மகாராட்டத்தை பாடுவா. நான் மகாராட்டத்தை படிச்சே மிளகட்டு இலக்கண இலக்கியங்கள்லாம் 1934 இந்த பரோடா மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில நான் 1 வருஷம் 2 வருஷம் ரிசர்ச் ஸ்டூடெண்டா
இருந்தேன்.
பரோடா மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில அங்க ஏராளமான மேனுஸ்கிரிப்ட் இன்னும் வெளியில வராத புத்தகங்கள் ரொம்ப இருக்குங்க. நம்ம சரஸ்வதி லைப்ரரி மாதிரி.
ஆனா இந்த மராட்டி பாடல்கள் மட்டும் இல்ல, பல மொழி பாடல்கள் இருக்கு இல்லையா?
இருக்கு.
அது தமிழ் மொழி பாடல்கள் கூட இருக்கு.
தமிழ் மொழி பாட்டு அருணாச்சல கவிராயர் ராமாயணம் இருக்கு, கவிக்குஞ்சிர பாரதி கந்த புராணம் இருக்கு, நந்தனாச்சரித்த கோபாலகிருஷ்ண பாரதிகள் இருக்கு, இதெல்லாம் பாடித்தான் ஆகணும்.
இந்த ஹரிகதை சொல்லும் போது பல நூல்கள், அதாவது தமிழ் சமஸ்கிருதம் இது மட்டும் இல்லாம பிறமொழி நூல்களையும் நிறைய மேற்கோள் காட்டுறது உண்டு இல்லையா?
நிறைய காட்டுறது.
இதுக்காக தாங்கள் மேற்கொண்ட முயற்சி, படித்து சுவைத்த சில நூல்கள், இது பத்தி ஏதாவது சொல்லுங்களேன்.
எங்கிட்டயே ஒரு 4000-4500 புத்தகம் இருக்கு லைப்ரரி ஒன்றும். அதுல பல மாற்ற புத்தகங்கள் இருக்கு. நான் அநேகமா ஊர்ல இருக்கிற போதெல்லாம் வேலை இல்லாத இருக்கிற போதெல்லாம் படிக்கிறத விட எனக்கு வேற வேலை கிடையாது. எந்த பாஷை வேணாலும் எது கையில கிடைக்கிறதோ அதை படிச்சுட்டு இருப்பேன். படிச்சு கண்டிப்பா அதுல ஏதோ குறிச்சு வச்சிருப்பேன். கண்டிப்பா இது எங்கேயாவது கையோட கையில ஆளணும், இது எங்கேயாவது வெளியில சொல்லணும்னு அதை வச்சுட்டு இருப்பேன். அது அப்பவே சொல்றேன். 2 நாளைக்கெல்லாம்
உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் எத்தனை அப்படிங்கறத கொஞ்சம் விவரம் சொல்லுங்க.
தமிழ், சமஸ்கிருதம், மகாராஷ்டிரம், ஹிந்தி, கன்னடம், அவ்வளவுதான். ஆங்கிலம்.
பொதுவா இப்ப நம்ம நாட்டு புராண இதிகாச கதைகள்லாம் கதை அம்சத்தை பொறுத்த வரையில அதுல ஈடுபாடு உள்ள எல்லாருக்கும் கதை தெரிஞ்சதா தான் இருக்கும் இல்லையா? ஆனாலும் கூட உள்ளார பொதிஞ்சிருக்கிற தத்துவ விளக்கங்கள் அதை தர்றதுங்கிறது வந்து இந்த கதையை சொல்லக்கூடிய வாழ்வுடைய கற்பனை திறன், பரந்துபட்ட கல்வி அறிவு, அவர்களுடைய சொல்லாற்றல், இதையெல்லாம் வெளிப்படுத்துறதாக அமையும். அந்த வகையில நீங்க கையாண்ட புது தத்துவார்த்தங்கள் அப்படின்னு ஏதாவது மேற்கோள் காட்டி ஒன்று சொல்லுங்களேன்.
இந்த இப்போ ராமாயண கதையை பண்றான், சீதா கல்யாணம் பண்றான்னு சொல்லுவான். ராம போய் ராமனை எனக்கு என்னோட அனுப்பணும்னு விஸ்வாமித்தர் போய் கேக்குறான். தசரவனை அவன் மாட்டேங்கன்னா அப்புறம் என்னமோ ஆரோ ஒருத்த வசித்த சமாதானம் பண்ணா கொடுத்தா
சொல்லுறான்.
சொல்லு அப்புறம் அனுப்பிச்சா அடிச்சுட்டு விட்டா அப்புறம் தாடக வந்தா அவளை அடிச்சா கதை சொல்லிட்டு போயிடலாம். நானே சொல்றேன், இந்த விஸ்வாமித்தனுக்கு ராமனை வந்து தசரதனை போய் கேட்கணுங்கிற அபிப்பிராயம் ஏன் வந்தது? இவன் இத்தனை நாளா யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானே, அவனுக்கு அசுரன் எல்லாம் வந்துட்டு இருந்தானே, அத்தனை நாளும் அந்த அசுரன் எப்படி சம்பாதிச்சாங்க? ராமனுக்கு வயசு 12 போது தான் இந்த அசுரன் எல்லாம் அடிக்கணுங்கிற புத்தி வந்தது அவனுக்கு. இதுவரை யாகங்கள்லாம் பண்ணானா இல்லையாம? இன்னும் ஒரு விளக்கத்துக்கு அதுக்கு ஒரு விளக்கம் வேணும்.
சரி,
அப்ப இந்த பகவான ஆக்கி அவன் அவதார புருஷனை ஆக்கி இவன் இந்த வேள்வி முதலான நல்ல கர்மாக்களை அவன் செய்யணும், அது உலோகத்துக்கு நன்மைங்கிறதுனால இருக்கு. அதுல ஒரு தத்துவம் புரிஞ்சிருக்கு, அதுல நிறைய தத்துவங்கள் இருக்கு. இந்த தத்துவம் எல்லாத்தையும் சொல்லி அந்த பேசிஸ்லதான் இந்த குழந்தைய அவன் கூட்டான். இவன் அழைச்சிட்டு போனான். பழைய நூல்கள்லாம் நமக்கு இதெல்லாம் இந்த பாட்டை போட்டு தருது நமக்கு. அதுல என்னென்னவோ கருத்து வச்சுட்டு இருக்குது. அந்த கருத்தை நம்ம எடுத்து சொன்னோம்னா தேவையில்லை. இப்ப கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர் கம்பம் பாட்டு யாகத்தை வந்து இந்த கண்களை எவ காக்குறாப்புல காத்துதுன்னு கம்பம் பாடுறார். இதுதான் உதாரணம் வேணுமா? அதுக்கு வேற ஒரு உதாரணம் வேண்டாமா? அப்ப இன்னும் யாருண்ட போனோம்னா, திரேதாயுகத்து கதை இது. திரேதாயுகத்துல தெய்வமா இருந்தது வேள்வி யாகம் தான், வேற தெய்வத்தையே காணலவா. திரேதாயாம் எஜதோ மகையின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த யாகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பகவான் தானே ஏத்துக்கிட்டான். கண் என்ன பண்ணும்? அந்த இவனை காத்தான், இவனும் இவன் தம்பியுமா. கண்ணுல தூசி விடாத 2 எம்மை காப்பாத்துறது. கீழியமா ஆடும் அசங்கும், அசங்காது. மேலியமா ஆடும் அசங்கும், கீழியமே இருக்கிறதே இருக்கும். இது ரெண்டுமா கண்ணை ப்ரொடெக்ட் பண்றது. அப்ப லக்ஷ்மணனை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சான், அதான் கம்பம் இருக்கிற
கதை.
லக்ஷ்மணனை யாகசாலையில ஒரு இடத்துல நிறுத்தி வச்சான். ராமன் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தான் யாகசாலையில. வெளியில இருந்து யாராவது வரானா உதைக்கலாமான். அப்ப மேலியம்மை மாதிரி ராமன் இருந்தான், கீழியம்மை மாதிரி லக்ஷ்மணன் இருந்தான். இவா ரெண்டு பேருமா கூடி யாகம்ங்கிறத ஒரு தெய்வீக தத்துவத்தை இவன் ரெண்டு பேரும் காப்பாத்தினா. தெய்வமே தெய்வத்துக்கு தன்னுதானே காப்பாத்தின்றது. இந்த மாதிரி அங்கங்க ஒரு விளக்கம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்.
ஏட்டுச்சுவடிகள்ல இருந்து ஏதாவது பாடல்கள், ஸ்லோகங்கள் அப்படின்னு நீங்க பாட செஞ்சு வெளியில விளக்கங்கள் கொடுத்தது உண்டா?
என்கிட்ட செவடி இருக்கு. சிலதெல்லாம் நான் லைப்ரரி கொடுத்துட்டு மேலே வச்சு பரிபாலிக்க முடியாது. அநேகமா எல்லா ஏட்டுச்சுவடிகள்ல இருக்கிற புத்தகங்கள்லாம் பெரும்பாலான புத்தகம் வெளியில வந்துருத்தும். ஏட்டுச்சுவடி நான் பரோடா வந்துச்சு சில புத்தகங்கள் படித்தேன். இந்த வழியிலேயே வராத சில காவியங்கள் நாடகங்கள் அதெல்லாம் அதுல பாத்தேனா.
நம்ம நாட்டுல பல கிராமங்கள்லயும் சிறந்த புலவர்கள் இருந்திருக்காங்க, இருக்கவும் இருக்காங்க,
இன்னும் இருக்கா, கவிகள் இருக்கா, கவி எழுதுறா பாடுறா,
அவங்க எல்லாம் எழுதின சிறிய நூல்கள் அது மாதிரி எல்லாம் கூட நிறைய செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி பிரபலமாகாத வெளியில தெரியாத பல நூல்கள் கூட உங்க கவனத்தை கவர்ந்திருக்கலாம்.
எங்கிட்ட வரத
அந்த மாதிரி ஏதாவது
வருது, எங்கிட்ட வருது. ஆறாவது கம்பராமாயண வெண்பா நூல் பண்ணார். கம்பராமாயண 12,000 முழு பாட்டையும் 1,000 வெண்பா வாடிச்சு அதை சமரைஸ் பண்ணி அழகா ராமஜன்மத்திலிருந்து ஆரம்பிச்சு பட்டாபிஷேகம் அருதியா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு அது. அதெல்லாம் நான் ஆடுறேன்.
இப்ப சாதாரணமா நீங்க எத்தனை கதைகள் நீங்க பண்றீங்க அப்படிங்கறத ஏதாவது விவரம் சொல்லலாமா?
ராமாயணம் முழுக்க பண்றேன். எல்லாத்தையும் 30 பாகம் வச்சுக்கோங்களேன். ராமாயணம் முழுக்க காந்த முழுக்கணும் பண்றேன், பாகவதம் முழுக்கணும் பண்றேன், பரதம் முழுக்கணும் பண்றேன். அது தவிர பெரிய புராண நாயனார்களுடைய சரித்திரம் சைவ முழுக்கலும் பண்றேன். எனக்கு வைஷ்ணவத்தை விட சைவத்துல ரொம்ப அழுத்தம்.
ஆனா நீங்க ஆரம்ப காலத்துல கதை பண்ணணும்னு ஆரம்பிச்ச காலத்துல நீங்க எத்தனை கதை பண்றதாக இருந்தீங்க?
அப்பவே நான் 100 எதை கொடுத்தாலும் பண்ணிட்டு இருந்தேன். கதை 44 நினைக்கிறேன். ரமண பகவான் இருந்தார் இந்த திருவண்ணாமலையில. அவர் அப்ப வந்து பாம்பேல இருக்கிற ஒரு சபையில ரமண விஜய நீங்க கதை பண்ணணும்னு சொன்னாங்க. காலட்சேபமா பண்ணணும்னா நான் சொன்னேன் அவர் உயிரோடு இருக்காரு, அவரை பண்ணலாமான்னு நான் அவரே போய் தரிசனம் பண்ணி கேட்டு
வந்துடுறேன்.
திருவண்ணாமலைக்கு போனேன். நான் என் தம்பி ஒருத்தனை அழைச்சிட்டு போனேன். அவரை போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டேன், ரமண விஜயம் கதை பண்ணணும்னு பாம்பே சமாஜம் கேட்கறது. அப்ப அவரை 10,000 பேர் கேட்பாத, அது பண்ணலாமான்னு ஆசைப்படுறேன். பகவான் உத்தரவு கொடுத்தாருன்னு இப்ப என்ன அவசரம் கேட்டார்.
ஓஹோ,
ராமன் உயிரோடு இருக்கிற போதுதான் குசிலவாழ் ராமாயணத்தை பாடினார் கதையை சொல்லிட்டு இருக்கோம். அதனால பகவான் இப்ப இருக்கிற போதே அந்த கதையை மட்டும் இருந்தா எல்லாரும் திருப்தி. பகவானும் கேட்டுருந்தோம் ஒரு நாளைக்கு மாறாயா பண்ணு சொன்னார். ரமண விஜய் ரொம்ப தர கதை பண்ணுவான்.
இந்த ஹரிக்கதையினுடைய வெற்றியின் ரகசியம் அப்படின்னு நீங்க பொதுவா சொன்னா என்னன்னு சொல்லலாமா?
ஒரு விஷயத்த மாசுக்கு புரியாமல சொல்றதுன்னா இசையோட இசைச்சு சொன்னாதான் அழகது. ஏன்னா ரொம்ப நாளாவே இது இந்தியா பாரத தேசத்துல ரொம்ப பழைய கல்ச்சர் இது. புராண நாள்லயே இந்த கதை இருக்கு. இந்த சுகஸ்வாமி கதை சொன்னார், பிரகலாதம் தாளம் போட்டு பாடினா, அர்ஜுனன் கூட ராகம் பாடினா, இப்படி எல்லாம் பாகவதத்துல புற இதிகாசங்கள்லாம் இருக்கு. இந்த கிருஷ்ணாவதார கதையை வந்து சுகஸ்வாமி சொன்னார். இந்திரன் மிருதங்க வாய்ச்சா இருக்கு. நாரதர்கள் வந்து பக்வாத்தியத்துக்கு வீணை வாய்ச்சார். இதெல்லாம் இருக்கு. பிரகலாத ஸ்தாலதாரி, தரளகதிதையாச்ச உத்தவ காம்சதாரி, வீணாதாரி சுரரிஷி, சுர குஷலதையா ராககர்த்தா அர்ஜுனோபூத்து கிராம்.
ஓஹோ,
ராகங்கள் எல்லாத்தையும் வாங்கி அழகா பாடிட்டு இருந்தானா அர்ஜுனம் அந்த கதையில. இது கங்கை கரையில் இருந்தா பிளாட்ஃபாரம். அப்ப ஆயிரக்கணக்கான ரிஷிகள், தேவதைகள், பெரியார்கள், தபஸ்விகள் எல்லாரும் கேட்டு இருந்தாத கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிவராம சங்கீதம் பண்ணிட்டு இருந்தாலும் சிவரகசிய மாதிரி இருக்கிற நூல்கள் சொல்லும்.
இருந்தாலும் கூட சொல்லக்கூடிய முறைன்னு இசையை விட்டுட்டு சொல்ற முறை இருக்கு இல்லையா?
அதுக்குதையில வர பேச்சுகள் இருக்க, அதுலயே உபமானம் வருது, உபமேயம் வருது, ஹியூமர் வருது, உலகியல் வருது. ஜோசியம் தெரிஞ்சவன் ஜோசியத்தை சொல்லலாம், சங்கீதம் தெரிஞ்சவன் சங்கீதத்தை நிறைய பாடலாம். போது டயர் தான் பண்ணும்.
ஆக இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய மூணு கலையும் சேர்ந்த ஒரு கலை.
சேர்ந்து ஒரு கலை இது. இயல் இசை நாடகம் மூணு சேர்ந்து ஒரு கலை இது. இது எனக்கு தெரிஞ்சு இவா பரதநாட்டியமே ஆடிட்டு இருந்தாள். இவா இந்த ஹரிகதை பண்ற ஆம்பளைகள் காலில் கட்டி எல்லாம் இந்த தோளுக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு சூலமங்கலம் தருந்தார். இந்த நாள்ல சூலமங்கலம் சவுந்தரராஜன் பேர், ரொம்ப ஃபைனஸ்ட் ஆர்டர்.
ஆக உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நல்ல முறையில சொன்னதுக்கு நேயர்கள் சார்பிலையும் நிலையத்தின் சார்பிலையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம்.